தனித்துணை நீ இருக்க, தனித்துணை நீ இருக்க யான் தடுக்கி தலையால் நடந்த இணைத்துணையேனை உறுதி கொண்டான். பெருமானே நீ தனித்துணையாக நிற்கிறாய், உடவே இருக்கிறாய், ஆனால் நானும் உன்னை நினையாமல் தருக்கி தலையால் நடந்த இணைத்துணையேனை உறுதி கண்டாய். இணையேனுடைய மனத்துணையே என்ற வாழ்முதலே எனக்கு எய்ப்பில் வைத்தேன். இணைத்துணையேனும் ஒரே துயர் ஆக்கையின் பின் வலை. ஆக எவ்வளவு துன்பத்துக்கு இடமான உடம்பு, இது ஒரு வலை, நம்மை துன்புறுத்துகிற, நம்மை குளிப்பிக்கின்ற வலை. இதை சிறிதும் கொடுக்க மாட்டேன் என்பார். அவருடைய நிலை எங்கே, நம்முடைய நிலை நினைத்து பாருங்க. எனவே அருந்துயர் புறம்பையும் ஆக இவற்றையெல்லாம் நாம் ஏதுவாக வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உடம்பு முதலியவற்றை ஏதுவாக வைத்து சிந்திக்க வேண்டும். குரம்பையின் இன் வேறு பொருட்கள் வந்த ஐந்தாம் உறுப்பு புக்கில் போல் அன்று, புக்கில் போல் அன்று உணர்த்துதற்கு மருந்துயர் குரம்பை எனப்பட்டது. புக்கில் போல் அன்றுன்னு என்ன பொருள், புக்கில்னா என்ன பொருள்னா புக்கில் திருக்குறளில் வருகிறார்கள். புக்கில் என்றால் அதை எப்படி பிரிக்க வேண்டும், புக்கில் அதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ரெண்டு விதமாக பிரிக்க இடம் இருக்கு, புக்க இல் என்றும் பிரிக்கலாம். புக்க இல் அல்லது என்றும் வரும். நிலையாக புகுந்து தங்கியிருக்கிற வீடு, நிலையான வீடு, நிலையான இருப்பிடம்தான் புக்கில். ஆக பகலெல்லாம் பல இடங்களிலே நாம் அலைந்து திரிந்தால் கடலிலே நிலையாக புகுகிற இல் நம்முடைய வீடுதான். வீட்டிலே போய் அடக்கம் போது அதுபோல முத்தி முத்தி ஆகிய வீடுதான் ஆன்மாக்களுக்கு புக்கில். அதுபோல அன்று இந்த அருந்துயர் குரம்பை, இந்த உடம்பு இது நிலையான இடம் அல்ல. குடம்பை திருக்குறள், குடம்பை தனித்து ஒழிய, குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே. அந்த ஒரு மரத்துல பறவை கூடு கட்டி இருக்கிறது, அந்த கூடு அதற்கு நிலையான இடமா, குஞ்சியை கொடுத்து அந்த இது முடிஞ்சு விட்டால் அது வேறு இடம் தெரியும். குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்த, உடம்போடு உயிரிடை நட்பு, அப்படிப்பட்ட நட்பு உடம்புக்கும் உயிருக்கும், உடம்போடு உயிரிடை நட்பு. ஆக நட்பு என்று எவ்வளவு வேடிக்கையாக கொள்கிறார் வள்ளுவர், உடம்புக்கும் உயிருக்கும் நட்பு. நட்பு என்றால் ஒத்த உணர்வு உடையவர்களான நட்பு நண்பர்களாக இருக்க முடியும். உடம்பு உயிரும் ஒத்த நிலையில் உள்ளனவர். உடம்பு ஜடம், உயிர் சுத்து, உடம்பு மாற்றத்தை அடையக்கூடியது, பல மாறுதல்களுக்கு உட்பட்டது. அதனால் தான் மாணிக்க வாசகர் வேற்று விளக்கு உடம்பு மூன்று அடைமுறை கொடுத்திருக்கிறார். வேற்று அது வேறானது, நமக்கு வேறானது. வேற்று விகாரம் மாறுதல் அடையக்கூடியது, தோன்றி அழியக்கூடியது, உயிர்க்கு தோற்றம் என்று அழிவு உண்டான இல்லை. வேற்று விகார விளக்குனா ஊர் தசை, தசைனாலானது இந்த உடம்பு. வேற்று விகார விளக்கு உடம்பில் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா கரணியோ என்று சாஸ்திரத்தின் தோற்றத்தில் நீங்கள் இணைந்து பார்க்க வேண்டும். எனவே அருந்துயர் குரம்பையும் எனவே அந்த திருக்குறளை காட்டுகிறார். சுற்றில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் சுற்றில் இருந்த உயிர்க்கு என்பதனாலும் அறிக. சரி, இனி அடுத்த பகுதி என்ன புத்தகத்துல கை கிட்ட கருத்து முழுவதையுமே ஒரு ரெண்டு பத்தியில அடக்கி இந்த பத்தி அதற்கு அடுத்த பத்தியும் பெரிய பத்திதான் பெரிய பாடா ரெண்டு வராது. சைவ சித்தாந்த நூல் கருத்து முழுவதையுமே அடக்கி சொல்லியிருக்கிறார். இதை மட்டும் படித்தாலே சைவ சித்தாந்தத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். என்ன தலைமையா இது சொல்லியிருக்கிற இந்த கருத்தை தலைமை பற்றி அருந்துயர் குரம்பையும் என்றாரேனும் இனம் பற்றி இனமாதல் பற்றி கரணம் புவனம் முதலாயினவும் உடன் கொள்ளப்படும் என்று எத்தனை சொல்லியிருக்கிறதுனால உபலட்சணம் அந்த நான்கையும் கொள்ளது படவே என்ன படவை சொல்லி படகைன்னு உடன் அப்படி உடன் கொண்டு உடன்பட்டு உடன் கொள்ளப்படும் வரையே உடம்பு முதலியவற்றால் ஆன்மாவை நாடுதலாவது. அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடினார் இல்லையா, அப்படி நாடுதல் என்றால் எவ்வாறு என்பதற்கு விளக்கம் கொடுக்கும். உடம்பு முதலியவற்றால் ஆன்மாவை நாடுதலாவது. இப்ப படிப்படியா ஒவ்வொரு அந்த வாக்கியத்தை ஒவ்வொன்றாக பார்த்தாங்க சிறிது சிறிதாக. இவ்வுடம்பு தரமாக இவ்வுடம்பு தரமாக இதனுடன் இன்ப துன்பங்களை அறிந்து நுகர்வதற்கு இதனின் வேறாய் ஆன்மா என்றொரு பொருள் உண்டு. இது முதலாவது கருத்து. ஆக இந்த உடம்பு ஜடம் என்று தெரிகிறது, அறிவற்ற பொருள். ஆனால் இந்த உடம்பிலே இன்ப துன்ப உணர்வுகள் தோன்றுகின்றன. இந்த உடம்புல தான் தோன்றுகிறது இன்ப துன்ப உணர்வு. இந்த இன்ப துன்பத்தை அனுபவிப்பது யார்? உடம்பு அனுபவிக்கிறதா? அதான் உடம்பு ஜடம். எனவே இதிலிருந்து என்ன தெரிகிற நமக்கு, உடம்புக்கு வேறாக ஒரு பொருள் இருக்கிறது, அது அறியும் தன்மை உடையது, அதுதான் இந்த இன்ப துன்பங்களை அறிந்து அனுபவிக்கிறது என்று நாம் அனுமானிக்க முடிகிறோம். கருதல் அளவினாலே நாம் கொள்ள வேண்டும் உடம்பு. இது முதலாவது. இது இருப்பதெல்லாம் அனுமானம் தான். இதுவே நாடுதல் தான் அனுமானம் தானே கருதல் அளவை. எனவே ஆன்மாவை நாடுதலாவது. இப்போது நாம் பார்ப்பது ஆன்மாவினுடைய என்ன இயல்பு, பொது இயல்பு. நாடுதல் என்றாலே பொது இயல்பை ஆராய்ந்து கொள்ளுதல். இதன்கள் இன்ப துன்பங்களை அறிந்து நுகர்வதற்கு இதனின் வேறாய் ஆன்மா என்றொரு பொருள் உண்டு என்றும். அடுத்து இரண்டாவது ஒன்று இரண்டு போட்டுக் கொள்ளுங்கள் பக்கத்துல வேண்டும் என்றார். அடுத்து இரண்டாவது ஓர் உலகில் நிகழும் இன்ப துன்பங்கள். ஓர் உடம்பில் நிகழும் இன்ப துன்பங்கள் மற்றொரு உடம்பின் அறியப்படாமையின். அது சொல்றாங்க, ஒரு உடம்புல நிகழ்கிற இன்ப துன்பம் இன்னொரு உடம்புல அறியப்படவில்லை. ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிற போது இன்னொருவர் துன்பமாக இருக்கிறார், துன்பத்திலே அறிகிறார். எனவே எல்லா உலகிலும் ஒரே உயிர் தான் இருக்கிறது என்றால் எல்லா உயிருக்கும் ஒரே உணர்வு தானே உண்டாக வேண்டும். ஆனால் அப்படி இல்லை, உடம்புடோறும் இன்ப துன்பங்கள் வேறுபடுகின்றன. இது எதை காட்டுகிறது? ஒவ்வொரு உடம்பிலும் இருக்கிற உயிர் தனித்தனி வேறு வேறு உயிர் என்பதை இது காட்டுகிறது. எனவே ஓர் உடம்பில் நிகழும் இன்ப துன்பங்கள் மற்றொரு உடம்பின் அறியப்படாமையில் உடம்புதோறும் ஆன்மாக்கள் வெவ்வேறு உண்டு என்பது இது இரண்டாவது. எனவே முதலாவது உடம்பிலே ஆன்மா என்ற ஒரு பொருள் உண்டு. இரண்டாவது ஒவ்வொரு உடம்பிலே இருக்கிற ஆன்மா வெவ்வேறு. சரி, மூன்றாவது அவை இவ்வுடம்பில் கட்டுண்டு நிற்றக்கு மூலமாய் ஒரு பந்தம் அனாதியை உடையவாறல் வேண்டும். விளங்குகிறதா? என்ன புரியும் முரளிக்கு சொல்லுங்க. கருத்து ஆன்மா என்பது சித்துப்பொருள், ஆன்மா என்பது சித்துப்பொருள், உடம்பு என்பது ஜடப்பொருள். இந்த சித்தாகிய ஆன்மா இந்த தனக்கு வேறாகிய ஜடமாகிய இந்த உடம்பிலே கட்டுண்டு நிற்கிறதே ஏன்? என்ன கட்டா என்ன தேவை? எனவே இந்த ஆன்மாவானது இந்த உடம்பிலே கட்டுண்டு துன்பப்படுவதற்கு அடிப்படையாக ஒரு பந்தம், பந்தம்னா ஏதோ ஒரு கட்டி இருக்கிறது. இந்த ஆன்மாவை உடம்போடு பிணித்திருக்கிற ஒரு கட்டு இருக்கிறது என்று தெரிகிறது, உயிர்த்து உணர முடிகிறது. மறுபடியும் பார்க்க, அவை உடம்பில் கட்டும் கட்டுக்கு நிற்கிறது மூலமாய் மூல காரணமாய் ஒரு பந்தம் அனாதியே உடையவாடல் வேண்டும். அன்று தொட்டே இந்த கட்டு இடையிலே வந்தது அன்று அனாதியே. ஏன் இடையில வந்தது என்று ஏன் சொல்லக்கூடாது? இந்த கட்டு இடையிலதான் ஆன்மாவுக்கு வந்தது என்று கொண்டால் என்ன குற்றம்? அதாவது இடையிலே வந்தது என்றால் அதற்கு முன்னால ஆன்மா எப்படி இருந்திருக்கும்? ஆமா, தூய உயிராக இறைவனை போல, இறைவனை போல தூய அறிவுடையதாக இருக்க வேண்டும். இடையில தானே இந்த மறைப்பெல்லாம் வந்தது என்று நாம் கொள்வோம். அப்படியானால் இடையிலே வருவதற்கு முன்னால் தொடக்கத்திலே இறைவனை போல இருக்க வேண்டும். இறைவனுக்கு உயிருக்கு என்ன வேறுபாடு? இந்த ரெண்டு தொடர் அனாதி முட்டத்திற்கு அனாதி கெட்ட சித்து முதல் தொடர் எதை குறிக்கிறது? இறைவனை. அனாதி முட்ட சித்து இரண்டாவது தொடர் உயிரை குறிக்கிறது. அனாதி கெட்ட சித்து, எனவே ரெண்டுமே சித்து. இறைவனும் ஆன்மாக்களும் சித்துப்பொருள்கள், அனாதியே. அதிலே ஒற்றுமை எங்க வேற்றுமை இருக்கு? ஒரே ஒரு எழுத்துல தான் வேற்றுமை இருக்கு, ஒரு எழுத்து தான் வேறுபடும். அந்த ஒரு எழுத்து முத்த அனாதி முத்த முத்தன என்ன பொருள்? முத்தினா என்ன இருக்கும்? முத்திங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆமா, தெரியல. விடுபடுதல், முத்தி என்றால் விடுபடுதல். எனவே அனாதி முத்த சித்துரு என்றால் அனாதியாகவே அனாதியாகவே பாசங்களின் நீங்கியவன், அனாதியாகவே பாசங்களிலிருந்து விடுபட்ட நீங்கிய சித்துரு இறையன். ஆனால் உயிர்கள் அனாதியே பாசங்களால் கட்டுண்ட சித்துரு. இப்ப ரெண்டும் சித்துருவாக இருக்கிற போது ஆணவ மதம் இடையிலே ஆன்மாவை மட்டும் பற்று என்று கொள்ள முடியும். ஏன் இறைவனை பற்றக்கூடாது? என்றெல்லாம் கேள்வி வரும். எனவே இடையிலே பற்றவில்லை, அனாதியாகவே. இந்த ரெண்டு சித்துக்கு என்ன வேறுபாடு? இறைவனா அந்த சித்து தன்மையில என்ன வேறுபாடு? தோன்றியெல்லாம் சொல்லலாம். இறைவன், இறைவன் என்ற சித்து தூக்கும சித்து, தூக்கும சித்து. உயிர்கள் சித்து சொல்லியிருக்கிற அதை நுண்ணிய பேரறிவு, நுண்ணிய அறிவு, இது பருமையான அறிவு. ஆகவே அனாதியாகவே அந்த ஆணவ மலம் என்ற அந்த பொருள், ஆணவ மலம் அதுவும் பருப்பொருள் தான். ஆணவ மலமும் பருப்பு பருமையான. எனவே பருமையாகிய ஆணவ மலம் பருமையாகிய ஆன்மாக்களைத்தான் பற்றுகிறது, நுண்மையாகி இறைவனை பற்ற மாட்டார். அதுக்குதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற ஓமை, தன் கடல் நீர் உப்பு போ, தன் கடல் நீர் உப்பு போ. கடல், கடல் என்றால் இது அந்த நீருக்கு இடமாக இருக்கிற வெடி, கடல் வெடி, அந்த கடல், அதுதான் கடல். கடல் என்றால் வெளி நீர், அந்த வெளியிலே நிறைந்திருக்கிற தண்ணீர், பிறகு உப்பு, அந்த தண்ணீரை பற்றி இருக்கிற உப்பு. அந்த கடல் நீரிலே எந்த இடத்துல உப்பு இல்லை? உப்பு இல்லாத இடம் இருக்க அந்த நீர் முழுவதும் உப்பு பரவி இருக்க. சரி, இந்த உப்பானது நீரை பற்றி இருக்கிறதை கொண்ட அந்த கடலாகிய இடத்தை பற்ற முடியுமா? அந்த இடத்தை பற்ற முடியுமா? ஏனென்றால் இடம் என்பது வெளி என்பது புலப்படாதது, நுண்மையானது. அதை இந்த உப்பு பற்ற முடியாது. ஆனால் தண்ணீர் பருமையானது, எனவே உப்பு அதை எளிதாக பற்றிக் கொள்ளுது. எனவே உப்புக்கும் நீருக்கும் இடம் எது நிலைக்களமாக இருப்பது? கடல் தான். கடல் தான் இடம், நிலைக்களம். அதே போல பாசங்களுக்கும் பசுக்களுக்கும் நிலைக்களமாக ஆதாரமாக தாங்கி நிற்பது சிவமாகிய அந்த திருவருளாகிய யாபகம்தான். எனவே அந்த திருவருள் யாபகத்தை பாசங்கள் பற்ற முடியும், ஆன்மாக்களை தான் பற்றி இருக்கின்றன. எனவே இது அனாதியாகவே. எனவே ஒரு பந்தம் அனாதியை உடையவாதல் வேண்டும் என்றும் வேண்டவே மூன்று அவத்தை உளவாம் என்றும் இப்படி அனாதியே பந்தம் உடையது என்றால் ஆன்மா அதற்கு மூன்று அவத்தை உள்ளது என்று நாம் ஊகிக்கலாம். எப்படி? முதலாவது நிலை என்ன? அந்த ஆணவத்தோடு கூடியிருக்கிற நிலை முதலாவது நிலை கேவலம். கேவலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? தனிமை. ஏன் தன்மையின் பேர் வைத்தாரு? அது தனித்தாக இருக்கு, ஆணவத்தோடு சேர்ந்ததுல இருக்கு. கேவல நிலையில ஆணவத்தோடு சேர்ந்தல்லவா இருக்கிறது ஆன்மா? அது தனி நிலையா? என்ன வாய் மூடி கிடக்கு? அதாவது ஆன்மா எதை சொல்லியிருக்கிறேன், ஆன்மாவுக்கு தனித்த தனியாக இருக்கிற இருப்பு என்பது எப்போதும் கிடையாது. எந்த நிலையிலும் தனித்து இருப்பது ஆன்மாவுக்கு முடியாது. தனித்த இருக்கை கிடையாது. ஒன்று சிவத்தோடு கூடியிருக்க வேண்டும் அல்லது பாசத்தோடு கூடியிருக்க வேண்டும். எங்கே தன்மை? எனவே இந்த கேவலம் சகலம் சுத்தம் மூன்று நிலைகளிலும் ஆன்மாவிடத்துல ஆணவம் என்ற மலத்தினுடைய இருப்பு உண்டு. ஆணவ மலத்தினுடைய இருப்பு மூன்று நிலையில ஆன்மாவோடு இருக்கிறது. மாயை தன்மங்கள் அப்படி அல்ல. மாயை தன்மங்கள் கேவல நிலையில உண்டா? உயிர்களுக்கு கிடையாது. சகலத்திலே வந்து மாயை தன்மங்கள் தேறுகின்றன, சுத்தத்திலே நீங்குகின்றன. ஆனா ஆணவங்கள் அப்படி இல்லை. கேவலத்திலேயும் இருக்கு, சகலத்திலேயும் இருக்கு, சுத்தத்திலேயும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது சுத்தத்துல? செயலற்று அடங்கி கிடக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியாது. இவர் அதிகார சொன்னார்கள் சிவத்துக்கிறைய மகாவிமான், அது அவருமே கருத்து. எனவே மூன்று நிலையிலேயும் ஆணவ மலம் இருக்கிறது. இப்ப உயிரிலேயே ஆணவ மலமும் கலந்திருக்கிறது, மாயா மலமும் கலந்து மாயையும் சேர்ந்திருக்கிறது. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? ரெண்டு ஆன்மாவும் பற்றி இருக்கின்றன. ஆணவ மலமும் பற்றி இருக்கிறது, மாயை ஜன்மங்களும் பற்றி இருக்கின்றன சகலத்துல. என்ன அந்த பற்றுதலிலே என்ன வேறுபாடு இருக்கு? ஏதாவது வேறுபாடு இருக்க? ஆமா ஆமா, ஆணவ மலம் ஆணவ மனம் உயிரோடு நிரந்தர கலந்திருக்கு. ஆணவ மனம் உயிரோடு நிரந்தர கலந்திருக்கிறது. நன்றாக கமைத்துக் கொள்ளுங்கள். அதே போல ஆன்மாவோடு இரண்டர கலந்திருப்பது வேறு எது? இறைவனுடைய திருவருள் தான். இறைவனுடைய திருவருளும் ஆன்மாவிலே கலந்திருக்கிறது, ஆணவ மலமும் கலந்திருக்கிறது. ஒன்று ஒளி, இன்னொன்று இருள். ஒளியும் இருளும் ஆன்மாவிடத்திலே இருக்கின்றன. இரண்டுக்கும் இடம் ஒன்றுதான். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இது ஆணவமான அதனால் தான் ஆணவ மலத்தை உயிரின் குணம் என்றும் சொல்லலாம், உயிரின் குணம் என்று கூட சொல்லலாம் என்று அருளன் சிவ சொல்லுகிறார். குணம் அல்ல ஆணவம், குணம் அல்ல ஆனால் குணத்தை போல உயிரோடு அவ்வளவு நிரந்தர கலந்திருக்கு. ஆனால் மாயை தன்மங்கள் அப்படி அல்ல, அவை எப்போதும் ஆன்மாவுக்கு வேறாகத்தான் பற்றியிருக்கு. மாயை தன்மங்கள் உயிருக்கு வேறாகத்தான் பற்றி இருக்கின்றன, ஒன்றாக அவை கலக்கவில்லை. இவையெல்லாம் நுட்பமான செய்தி. இப்ப இந்த செங்கல் சுவர் இருக்கிறது, செங்கல் சுவர் அதனுடைய நிறம் என்ன? செங்கல்லாம் அந்த சுவர் மேல வண்ணம் அடிக்கிறார், பல வண்ணங்களை, அந்த வண்ணங்களை நீக்கி விடலாம். ஆனால் அந்த செம்ம நிறத்தை நீக்க முடியுமா? அந்த செம்ம நிறம் போலத்தான் இது ஆணவமரம். சுவரை விட்டு நீங்காத அந்த நிறம் போல இந்த வண்ணங்களை போலத்தான் இந்த மாயை தன்மை. அதனால்தான் பளிங்கு கீட்டிய வண்ணம் போல மாயை சொல்லுவார். பளிங்கிலே கீட்டிய வண்ணம் போல இதே நீங்க கூடிய அந்த நேரம் ஆயிடுச்சு. எனவே பிற தொகுதியை அடுத்த நாளில் பார்ப்போம்.